அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விமல் சுக்கநாதன், சீவகன், பூபாலரத்னம் ஆகியோர். ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் கடந்த 10 ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வந்த பல கோடி டாலர் பெறுமதியான திட்டத்தின்படி 2018 தொடக்கம் ரஷ்யா இயற்கை வாயுவை சீனாவுக்கு அனுப்பும் உடன்படிக்கை இப்போது கைச்சாத்தாகியிருக்கிறது. இயற்கை வாயுவின் விலை விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் சீனாவுக்கு 30 காலத்திற்கு அனுப்பப்படவிருக்கும் இயற்கை வாயுவின் பெறுமதி 400 பில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் சம்பந்தமாக மேற்குலக நாடுகளோடு முரண்பட்டு நிற்கும் ரஷ்யா தனது இயற்கை வளங்களை சீனாவிற்கு விற்கும் இந்த உடன்படிக்கையை மிகுந்த முனைப்பு காட்டியதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஷாங்காயில் நடந்த இந்த வைபவத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் நேரில் கலந்து கொண்டார்கள்.
நைஜீரியாவின் வடகிழக்கில் ஒரு நகரில் கிளர்ச்சிக்காரர்கள் என சந்தேகிக்கப்படுவர்களால் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் ஒன்றில் குறைந்தபட்சம் 17 பேராவது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 5 வாரங்களுக்கு முன்னதாக போகோஹராம் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் 200 சிறுமிகள் கடத்தப்பட்ட இடத்துக்கு அருகிலேயே போர்னோ மாநிலத்தில் இந்த தாக்குதல் நடந்த அலகர்னா நகரம் இருக்கின்றது. பிளட்டு மாநிலத்தில் ஜோஸ் நகரில் நடந்த இரட்டை குண்டு தாக்குதலில் 118 பேர் கொல்லப்பட்ட சில மணி நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தாய்லாந்தில் ராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்துள்ள அரசாங்கம் அரசியல் தலைவர்களை வரவழைத்து நடத்திய அவசர கூட்டம் முடிவு எதுவும் எடுக்கப்படாமலே முடிந்திருக்கிறது. எல்லோரையும் வீட்டுக்கு போகும்படி பணித்த ராணுவ தளபதியின் பேச்சாளர் நாட்டில் அரசியல் நெருக்கடியை தீர்ப்பது எப்படி என்று சிந்திக்கும்படி கேட்டிருக்கிறார். அரசாங்க கட்சி, எதிர்கட்சி மற்றும் கண்டக்காரர்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் அனைவருமே இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நாட்டிலே அதிரடி புரட்சி ஒன்றை தாங்கள் நடத்தவில்லை என்று ராணுவம் வலியுறுத்தியிருக்கிறது. தாய்லாந்து நாட்டில் இன்று ஆட்சி நடத்துவது யார் என்பது தெளிவில்லாமல் இருக்கிறது என்று செய்தியாளர்கள் கூறியிருக்கிறார்கள்.
இணையத்தில் ஏலவிற்பனை செய்கின்ற ஈபே நிறுவனம் தனது பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் தனது தகவல் களஞ்சியத்தில் கணினி வலையமைப்பில் அத்துமீறி நுழையும் ஹேக்கர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதால் தமது வாடிக்கையாளர்கள் தமது பாஸ்வேர்டுகளை மாற்றுமாறு கேட்டிருக்கின்றது. உலகெங்கும் 128 மில்லியன் பயன்பாட்டாளர்களை கொண்டிருக்கின்ற ஈபே நிறுவனம் பயனீட்டாளர்களின் பாஸ்வேர்டுகள் மற்றும் பிறந்த தேதி, தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி, தபால் முகவரி ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரத்யேக தகவல்களையும் தமது தகவல் களஞ்சியம் கொண்டிருந்ததாக கூறியிருக்கின்றது. கடன் அட்டை விவரங்களை ஹேக்கர்ஸ் திருடியதாகவோ அல்லது இந்த தாக்குதலின் முடிவாக ஏதாவது அங்கீகாரமற்ற விற்பனை நடந்ததாகவோ தகவல் கிடையாது என்றும் ஈபே கூறியிருக்கின்றது. பலவீனமான ஈபே பணியாளர்களின் லாகின்ஸ் மூலமாக இந்த கணினி அத்துமீறல்காரர்கள் கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் உற்பத்தி தமது இணையத்துக்கு நுழைந்ததாக அது கூறியிருக்கின்றது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான எல்லைப்புறத்தில் பூரக்குடிகள் வாழும் பகுதியான வடக்கு வாசிஸ்தானில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்றும் வன்மவாதிகள் 60 பேரை கொன்றிருப்பதாகவும் பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. கொல்லப்பட்டோரில் கணிசமானோர் தலிபான்களின் முக்கிய தளபதிகள் மற்றும் வெளிநாட்டு போராளிகள் என்றும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். பெருந்தொகையான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கூடவே அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தலிபான்கள் மீது இவ்வாண்டில் பாகிஸ்தான் நடத்திய மிகப்பெரும் ராணுவ தாக்குதல் இது என்று கூறப்படுகிறது.
டெல்லியில் குறுகிய நாட்கள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு எதிரான அவதூறு வழக்கு ஒன்றில் பிணைத்தொகையை கட்ட மறுத்ததால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவரான நிதின் கட்காரி அவர்களால் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இன்று வழக்கில் விசாரணையின் பொழுது தான் தவறு எதுவும் செய்யவில்லை என்று காரணம் கூறி பிணையில் செல்ல தேவையான பணத்தை கட்டுவதற்கு கெஜ்ரிவால் மறுத்துவிட்டார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
எகிப்தில் அதிபர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஹொஸ்னி முபாரக் பணம் கையாடிய குற்றத்திற்காக எகிப்திய நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இதே குற்றத்திற்காக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட முபாரக் புதல்வர்கள் அலா மற்றும் கமால் இருவருக்கும் நீதிமன்றம் 4 வருட கால சிறை தண்டனை விதித்திருக்கிறது. மொத்த பணத்தையும் இவர்கள் திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் அதற்கு மேலாக $3 மில்லியன் அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.